வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி பதிவின் மூலம் உரையாற்றிய அவர், தேசத்தின் ஒற்றுமைக்காக அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் ஷியாமா பிரசாத் முகர்ஜி செயல்பட்டதாக தெரிவித்தார். அவரது பணிகள் தொடர்ந்து பல தலைமுறைகளை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் கூறினார். தேசபக்தியின் முழு உருவமாக திகழ்ந்த அவருக்கு நாடு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார். தேசத்தின் நலனே முதன்மையானது என்ற நோக்கத்துடன் செயல்பட்ட ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் கொள்கைகளின் அடிப்படையில் தற்போதைய மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி கூறினார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தோல் தொழில்துறையினருக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், காலணி மற்றும் தோல் பொருட்களின் ஏற்றுமதி ஆண்டுக்கு 4.5 பில்லியன் டாலராக உள்ளது என்றார். இது அடுத்த 6 ஆண்டுகளுக்குள் 15 பில்லியன் டாலராக அதிகரிக்கும் என்று அவர் கூறினார். தற்போது இத்துறையில் 40 லட்சம் பேர் வேலைவாய்ப்பை பெற்றிருப்பதாகவும் இது விரைவில் 1 கோடியாக அதிகரிக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் விலை கண்காணிப்பு குறித்து விவாதிக்கப்பட்டதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக 3 மாதங்களுக்கு ஒருமுறை ஆய்வுக் கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணியமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருப்பத்தூர் மாவட்டத்தில் குற்றப்பின்னணி கொண்ட ஒருவரை மாவட்ட நீதிமன்றத்தின் அரசு வழக்கறிஞராக நியமித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். தாவேக அரசு மீதான லஞ்ச புகார்களை மெய்ப்பிக்கும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆய்வு என்ற பெயரில் தாவேக்காவைச் சேர்ந்தவர்கள் நடத்தும் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக நீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதல்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீமை கருவேல மரங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சி ஆக்ஸிஜனை தடுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுகின்றன என்று அவர் கூறினார். இந்த மரம் கேரளத்தில் முற்றாக அழைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் திரு வைகோ தெரிவித்தார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்தை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நீர் மேலாண்மை தொடர்பான ஆலோசனைகளை அமைச்சரிடம் வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேகதாது விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். இயற்கை பேரிடர்களால் பயிர்கள் பாதிக்கப்படும் காலங்களில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் விவசாயிகளுக்கு பெரிய அளவில் நிவாரணத்தை வழங்கி வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் பதிவு நடைமுறை தற்போது நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
எல் நினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் நெல், மக்காச்சோளம், துவரை, நிலக்கடலை, ராகி, சோளம், பருத்தி ஆகிய 7 வேளாண் பயிர்களும், வாழை, வெங்காயம், கத்தரி, வெண்டை, மஞ்சள் மற்றும் தக்காளி ஆகிய 6 தோட்டக்கலை பயிர்களுக்கும் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு சாகுபடி திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் கடன் பெறும் வங்கியில் விருப்பத்தின் பெயரில் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் அனைவரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி தேசிய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில் தற்போதும் நீடிப்பதாக கூறினார். ஊழலை ஒழிப்போம் என்று கூறிய தாவேக ஆட்சியில் தற்போது முறைகேடுகள் தொடர்பான புகார்கள் அதிகரித்துள்ளதாக திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். சென்னையில் சிறார்கள் வாகனம் ஓட்டினால் பெற்றோர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உரிமமின்றி வாகனம் ஓட்டுதல் மற்றும் சிறார்கள் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
கடந்த வாரம் 2 நிகழ்வுகளில் வந்து ரொம்ப அதிவேகமாக வாகனங்களை இளைஞர்கள், குறிப்பாக 18 வயது 17 வயது இளைஞர்கள் லைசன்ஸ் கூட இல்லாமல் வேகமாக ஓட்டி சென்று சோசியல் மீடியாக்கள் வந்ததை நாம் பார்த்தோம். சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அவர்களுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த மாதிரியான செயல்கள் இளைஞர்கள் செய்தது அவர்களுடைய உயிருக்கும் பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கும் இடையூறாக இருக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான அதிகாரமாக வாகனத்தை ஓட்டினால் விபத்துகள் நடந்துவிட்டால் அது உயிர் சேதம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதே மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டாம் என்று காவல்துறை சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.
மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பிற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பல இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது யுக்ரைன் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த ஆண்டு துரந்தோப்பை கால்பந்து போட்டிக்கான கோப்பையை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிமுகம் செய்கிறார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்றோருக்கு மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் புதுதில்லியில் இன்று பரிசுகளை வழங்கவுள்ளார். சென்னை அண்ணா நகரில் மேம்படுத்தப்பட்ட போகன்வில்லா பூங்காவை வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வெளி மாநிலத்திற்கு கடத்த முயன்ற சுமார் 4 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் வாகனத்துடன் பறிமுதல் செய்து ஓட்டுநரை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் வேளாண்மை உட்கட்டமைப்பு நிதியின் கீழ் விவசாயிகள் கடன் பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே புனித சிந்தாத்திரை அன்னை ஆலய திருத்தேர் பவனி ஆண்டு விழா விமரிசையாக நடைபெற்றது. சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டு பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சி இணையதளத்தில் இதுவரை சுமார் 1,26,000 செல்லப்பிராணிகளின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு சுமார் 64,000 செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10 மணிக்கு தொடங்குகிறது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தர வரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.